இன்றைய சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனை ஆகிய திருவருட்பயன் சிந்தனையை செய்வதற்கு குருவருள் பாடித்துள்ளது. சென்ற முறை பார்த்து வந்த அதிகாரம் இன்புறு நிலை என்ற அதிகாரமாகும். இது திருவருட்பயனிலே 8வது அதிகாரமாக விளங்குகின்றது. அதாவது அருளின் பெருமையை உணர்ந்து அந்த அருளை பெறுவதற்கான சாதனங்களிலே உழைப்புடன் நின்று உயிரானது அந்த திருவருளை உருவருளாக பெற்று பாச நீக்கம் பெற்று விளக்கம் பெறுகின்றது. இந்த கருத்துக்கள் தான் அருளது நிலை, அருளுரு நிலை, அறியும் நெறி, அதைத் தொடர்ந்து வரக்கூடிய உயிர் விளக்கம் போன்ற அதிகாரங்களிலே கூறப்பட்டன. இவ்வாறு பாச நீக்கம் பெற்ற அந்த உயிரானது தன்னுடைய வியாபகத்தன்மையை பெற்று விளங்குதல் உயிர் விளக்கம் என்பது. அந்த நிலையிலே தன்னை மதித்து நிற்கின்ற தற்போதம் விளையக்கூடாது என்பதனை இந்த உயிர் விளக்கம் அதிகாரத்திலே நன்கு வலியுறுத்தி அருளினார்கள். அப்படி விளக்கம் பெற்ற உயிர்தான் சுத்தி அடைந்த உயிர், ஆன்ம சுத்தி என்ற நிலையினை எய்திய உயிர். ஆகவே உயிர் விளக்கத்தாலே ஆன்ம சுத்தி உணர்த்தப்பட்டது. பாசமாகிய நோய் நீங்கி சுத்தியுற்ற ஆன்மாவானது சிவபோகத்தை, சிவபோகமாகிய அந்த பேரின்பத்தை அனுபவிப்பதற்குரியது ஆகினாலே அந்த சிவபோக பேரின்ப நிலையினை விளக்கிச் சொல்லும் முகமாக இன்புறு நிலை என்ற இந்த அதிகாரத்தை வைத்துள்ளார்கள் ஆசிரியர். இந்த அதிகாரத்தினை சொல்லும்பொழுது திருவருளின் வழி நின்று அருளாளன்றி தனக்கு அறிவும் செய்கையும் இல்லை. அதான் 11வது சூத்திரத்திலே மாபாடித்திலே அதைத்தான் மேற்கோள் காட்டுவார்கள். திருக்கழிச்சுப்படியார் பாடல் மிக அருமையாக சொல்கின்றது. சிவன் முதலே அன்றி முதலில்லை என்றும், ஒன்றை அறிவதற்கும் செய்வதற்கும் வினை முதலாக இருப்பவன், சுதந்திரமான கர்த்தாவாக இருப்பவன் சிவபெருமான் ஒருவனே. சிவபெருமானை தவிர வேறு யாராலும் தானாக அறிய முடியாது, தானாக எதையும் செய்ய முடியாது. அதனால்தான் சிவபெருமான் ஒருவனே பரம்பொருள் என்று சைவன் நூல்கள் அறுதியிட்டுக் கூறுகின்றன. ஏனென்றால் அந்த பரம்பொருளுக்குரிய இலக்கணம் பரம்பொருள் என்று பெயரளவிலே கடவுள் என்றும் இறைவன் என்றும் பெயரளவிலே சொல்லிக் கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் அல்ல இவையெல்லாம். அதற்கு இலக்கணம் கூற வேண்டும். பரம்பொருளுக்கு இலக்கணம் என்ன? தானாகவே அறிகின்ற சுதந்திர அறிவு, வரம்பில்லாத ஆற்றல், தானாகவே செயல்படுதல் மட்டுமல்ல எந்த வரம்பும் இல்லாமல் எதனையும் செய்யக்கூடிய பேராற்றல் உடைமை, அதே சமயத்தில் பேரருள் உடைமை போன்ற இந்த சீரிய எண்குணங்களை கொண்ட ஒரே பரம்பொருள் சிவபெருமான். ஆகையினாலே அந்த சிவபெருமானை தவிர ஏனையோரெல்லாம் பாச தடை உடையவர்கள், அந்த பெருமான் அறிவித்தால் அன்றி எதனையும் அறிய மாட்டாதவர்கள் என்பதையெல்லாம் நான் நன்கு உள்ளத்திலே கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் நாம் சிவபெருமானுக்கு நிகராக வேறையவரையும் சொல்வதில்லை. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய மாட்சிமையினை உணர்ந்து அவருடைய அருளால் தான் எல்லாம் நிகழ்கின்றன, நமக்கு தானாகவே அறிய முடியாது, ஆனால் நாம் அறிகின்றோமே என்றால் அது அவன் அருளால் அறிகின்றோம். ஆகவே அருளாலன்றி தனக்கு அறிவும் செய்கையும் இல்லை என்ற உணர்ச்சியிலே உரைத்து நிற்கின்ற அந்த பக்குவான்மாக்கள் தான் வீடு வேறை அடைவதற்கு உரியன. ஆகவே அந்த அருளினுடைய மேன்மையை உணர்ந்து அருளுக்கு தான் அடிமை என்று அடங்கக்கூடிய தன்மை வரும்பொழுது துன்பத்தை செய்கின்ற ஆணவமனமானது ஒடுங்குகின்றது. அந்த ஆணவமனம் ஒடுங்கவே திருவருள் மேலிடுகின்றது. அந்த திருவருளின் வழியிலே நிற்பவர்கள் பேரின்பத்தினை எய்துகின்றார்கள் என்று இங்கே சொல்லப்பட்ட அந்த இன்புறு நிலை என்றதிலே சொல்லப்பட்ட இன்பத்தினை அவ்வாறு விளக்கினார்கள். அருளை அடங்கியிருந்தாலும் அருளானது சிவத்தோடு ஆன்மாவை சேர்க்கும். அந்த சிவத்தின் மூலமாகத்தான் ஆன்மாவுக்கு இன்பம் கிடைக்கும், புனியாகிய சிவத்தின் மூலமாகத்தான் இன்பம் கிடைக்கும் என்பதை பிரிதிமொழி அணியை வைத்து 2வது குரட்பாவிலே உணர்த்தினார்கள். 3வது குரட்பாவிலே அப்படி இன்பத்தை அருளக்கூடிய சிவபெருமான் தான் எந்த இன்பத்தையும் அனுபவிக்க மாட்டார். அவர் முத்தான்மாக்களுக்கு தாம் அனுபவப் பொருளாக விளங்குவாரே ஒழிய தான் எந்த பிற பொருளையும் சார்ந்து இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையிலே அவர் இல்லை. அதுதான் இறைவனுடைய பெருநிலையே. அதுதான் எல்லோருக்கும் பேரின்பத்தை கொடுக்கின்றார், ஆனால் அவருக்கு எந்த அனுபவமும் கிடையாது. ஏனென்றால் அனுபவம் என்ற ஒன்று தேவை என்றாலே அது ஒரு நிறைவின்மைதான். அந்த அனுபவம் இருந்தால்தான் முடியும். உயிர்களுக்கு கட்டாயம் முத்தி இன்பம், சிவ பேரின்பம், அதை விட்டு அவர்களுக்கு உயிர்களுக்கு ஒரு வழி இல்லை. அந்த சிவ பேரின்பத்தை அடைந்தால்தான் அந்த உயிர்களுக்கு நிரந்தரமான வாழ்வு கிடைக்கின்றது. உலக வாழ்வு நிரந்தரமான வாழ்வு அல்ல. நிரந்தரமான வாழ்வு சிவத்தை சார்ந்து சிவ பேரின்பத்திலே திளைத்திருப்பதுதான் அழியாத பெருவாழ்வு. உயிர்களுக்கு அது அவசியம். ஆனால் சிவபெருமானுக்கு எந்த அனுபவமும் அவசியமில்லை. அவர் இன்ப கணம் ஆகையினாலே அந்த இன்ப கணமாகிய சிவபெருமானுக்கு எந்த அனுபவமும் இல்லை என்பதை கூறினார். அங்கு முத்தியிலே சிவமும் உயிரும் ஒன்றா இரண்டா என்று கேள்வி எழும் பொழுது தாழ் தலை என்ற இரண்டு சொற்கள் தம்முள் புணர்ந்து தாடலை என்று ஒரு சொல்லாக ஒற்றுமைப்பட்டு நிற்பது போல கலப்பினாலே சிவமும் உயிரும் இரண்டாக இல்லாமல் ஒன்றாகவே விளங்குகின்றன என்று கூறினார்கள். ஆனாலும் பொருள்தன்மையினாலே இரண்டாக உள்ளன, அதை எளிதாக நமக்கு தெளிவித்து விடுகின்றார்கள். முத்தி இன்பத்தை அருளும் பொருளாக சிவமும், அந்த முத்தி இன்பத்தை அவன் அருளாலே பெறுகின்ற பொருளாக ஆன்மாவும் விளங்குகின்றன. ஆகையினாலே பொருள்தன்மையினாலே அங்கு இரண்டு, கலப்பினாலே அந்த வேற்றுமை தோன்றாத வண்ணம் ஒற்றித்து நின்று ஒரு பொருள் போல விளங்குகின்றார்கள் சிவமும் முத்தான்மாவும் என்று சொல்லி அருமையாக உணர்த்தினார்கள். அடுத்த குரட்பாவில் அதே கருத்தை தான் வலியுறுத்தினார்கள் பார்த்தோம். அதற்கடுத்த குரட்பாவிலே ஆறாவது குரட்பாவிலே யாரெல்லாம் பிறவியை அற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது அருளை உற்றவர்களும், அதாவது அருளை பொருந்தியவர்களும், அந்த அருளின் வாயிலாக சிவத்தை பெற்றவர்களும், அதாவது சிவப்பேர் என்று சொல்வார்களே அந்த சிவப்பேற்றினை அடைந்தவர்கள் தான் சிவத்தை பெற்றவர்கள். சிவப்பேற்றினை அடைந்தவர்களும் அவர்களுக்கு மீட்சி கிடையாது, ஆகவே அவர்கள் நிச்சயமாக மீள வந்து பிறக்க மாட்டார்கள். அது மட்டுமன்று சிவகுருநாதனிடம் சிவாகம உபதேசத்தை கேட்டு அதனை சிந்தித்திருப்பவர்களும் நிச்சயமாக தெளிதலை அடைவார்கள். தெளிந்துவிட்டால் நிட்டை கூடுவதற்கு இடையீடு இல்லை என்று சொல்வார்கள் நம்முடைய சிவஞான சுவாமிகள். ஆகவே அந்த நிட்டை கூடுதலாகிய சிவத்தை அவர்களும் பொருந்துவார்கள். ஆகையினாலே கேட்டல் சிந்தித்தல் நிலையில் உள்ளவர்களுக்கும் பிறவி இல்லை என்று இந்த குரட்பாவிலே அருமையாக கூறினார்கள். ஆகவே பேய்பிடி உண்டவன் எப்படி பேயின் வசத்திலே நிற்பானோ அதுபோல யாதொரு செயலும் சுதந்திரமான செயலும் அறிவும் தனக்கு இல்லை என்று அடங்கினால் அந்த சிந்தித்தல் நிலையில் உள்ளவர்களும் நிச்சயமாக தெளிதல் நிலைக்கு உயர்ந்து வீடு பேர் அடைவார்கள் என்று அடுத்த குரட்பாவிலே கூறினார்கள். அப்படி வீடு பேர் அடைந்தவர்கள் இந்த உலகத்திலே சிவன் முத்தனாக வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வீடு பேரை இலக்காக கொண்டு அவர்கள் ஏற்றி வந்த சாதனங்களை எல்லாம் ஏற்றுவார்களா என்று சொன்னால் அந்த சாதனங்கள் எல்லாம் உறங்குவோனுடைய கைப்பொருள் தானாக நழுவி விடுவது போல இந்த சாதனங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கும், வலியை எதையும் நீக்கிக் கொள்ள மாட்டார்கள் என்ற கருத்தினை உணர்த்தினார்கள். இந்த முத்து இன்பத்தினை உலக இன்பங்கள் ஒரு இன்பத்தை சொல்வது போல சொல்லிவிட முடியாது, வேறு எதையாவது ஒரு இன்பத்தை உவமையாக சொல்லி சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் மற்ற எல்லா இன்பங்களும் அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் என்ற இந்த மூன்று நிலைகளை உணர்வு, இந்த மூன்று உணர்ச்சிகளோடு தான் அனுபவிக்கப்படுகின்றன. நான் என்னுடைய அறிவால் இந்த பொருளை அறிகின்றேன், இந்த பொருளை அனுபவிக்கின்றேன் என்ற ஒரு உணர்ச்சியோடு தான் உலக இன்பங்கள் எல்லாம் நுகரப்படுகின்றன. ஆனால் சிவவேறு இன்பமோ இந்த அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள், ஞாதிரு, ஞானம், நேயம் என்ற நிலையினை கடந்து நுகரப்படும் பேரின்பம் ஆகினாலே இதனை நாம் எடுத்துச் சொல்ல முடியாது என்று ஒன்பதாவது உரட்பாவிலே தெரிவித்த ஆசிரியர் பத்தாவது உரட்பாவிலே தெரிவிக்கின்றார். அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். மேலே ஒன்பதாவது உரட்பாவிலே கூறினார்களே, உரைக்கெல்லாம் எட்டாத வாக்கு மனம் கடந்த அந்த பேரின்பம் இருக்கின்றதே, அந்த பேரின்பமே எனக்கு வேண்டும், இப்பொழுதே வேண்டும், கிடைக்குமா என்று ஒருவர் கேட்டால் அதற்கு விடைபூறும் முகமாக இந்த குரட்பாவினை அருளியுள்ளார்கள். கிடைக்கும் என்றே சொல்லிவிடுகின்றார்கள் நம்முடைய ஆசிரியர். இன்பில் இனிதென்றேல், இன்பில் இனிதென்றல், இன்பில் இனிதென்றல், இன்றுண்டேல் இன்றுண்டாம் என்று சொல்கின்றார்கள். இன்பில் இனிதென்றல், இன்பங்களெல்லாம் தலைசிறந்த இன்பம் அந்த முத்தி பேரின்பம். இன்பில் இனிதென்றல், இன்பங்களெல்லாம் சிறந்த இன்பமாகிய அந்த பேரின்பமாவது இன்று உண்டேல், இன்று உண்டா என்று கேட்டால் இன்று உண்டா, இன்றே கிடைக்குமா. ஆனால் நமக்கு என்ன இருக்க வேண்டும், அன்பு நிலையே அது. அந்த முத்தி பெறுகின்ற ஆன்மாக்கள் இருக்கின்றார்களே நம்முடைய நாயன்மார்கள், நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகள் போன்ற அருளாளர்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட அன்பு சிவபெருமான் மீது இருந்ததோ அந்த அன்பு இன்று நம்மிடம் இருக்குமானால் இன்றே நமக்கும் அந்த முத்தி பேரின்பம் கிட்டும் என்று சொல்லி இந்த குரட்பாவினை அருள்கின்றார் ஆசிரியர். ஆகையினாலே இதன் மூலம் உணர்த்தப்படுவது என்னவென்றால், அன்பர்கள் சிவஞானிகளுக்கெல்லாம் இன்னொரு பேர் அன்பர்கள், அன்பரோடு மரியி என்று பனிரெண்டாம் சூத்திரத்தில் கூறினார்கள். அந்த இடத்துல அன்பர் என்றது சிவஞானிகள் என்றே மாதவ சிவஞானிகள் விளக்கம் கூறினார்கள். அந்த அன்பர்களாகிய சிவஞானிகள் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு பேரன்பினை எம்பெருமான் மீது வைத்திருப்பார்கள். அந்த பேரன்பு அவர்களிடம் இருக்க போய் தான் அந்த பேரின்பத்துக்கு அவர்கள் உரியவர்களாக ஆக முடிந்தது. அந்த குரட்கருத்தை தான் மீள நமக்கு உணர்த்துகின்றார்கள். முன்பு உதரதியாகத்தில் சொன்னார்களே, சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கள்லால் நலமிலன் என்ற அப்பர் பெருமானுடைய அந்த கருத்தினை அடியொற்றி குரட்பா சொன்னார்களே, அந்த குரட்பாவிலே சலமிலன் பேர் சங்கரன் என்று சொல்வார்கள். நலமிலன் நன்னார்க்கு நட்டார்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் என்று சொன்னார்கள். அது ஏனென்றால் எம்பெருமான் சில ஆன்மாக்களுக்கு மட்டும் உத்தி கொடுக்கின்றாரே, அந்த பேரின்பத்தினை வழங்குகின்றாரே, நமக்கு அந்த பேரின்பத்தை வழங்கவில்லையே என்று நாம் கருதினால் அவர் ஓரவஞ்சனையோடு அவ்வாறு செய்யவில்லை. முத்தி அடைந்திருக்கின்றார்கள் அல்லவா, அந்த ஆன்மாக்களுக்கு ஏற்பட்டுள்ள அந்த பேரன்பு நம்மிடமும் இருந்ததென்றால், சிவபெருமான் மீது அந்த அன்பு இருந்ததென்றால் சிவபெருமான் அந்த முத்தி பேரின்பத்தை நமக்கு அருள்வார். ஏன்னா அது அன்பினால்தான் அது அந்த இன்பத்தை பெற முடியும். அன்பின்றி அந்த இன்பத்தை பெற முடியாது. எம்பெருமான் ஒருவனே எனக்கு வேண்டும் என்ற அந்த பேரன்பு திருவாசகத்திலே சொல்லியிருக்கின்றார்களே, குற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியவையும் குற்றால தவந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுமனே என்று, வேறொன்றும் வேண்டாம் சிவமே வேண்டும் என்று கசிந்து உருகக்கூடிய அன்பினோடு அன்பனும் ஆறு கரையது குரல நண்புடன் ஒன்றி நாதவென்று அரற்றி என்றெல்லாம் அந்த உள்ளத்து அன்பையும் அதன் காரணமாக புறத்தே காணப்படும் மெய்ப்பாடுகளையும் அருமையாக எடுத்துரைத்து அந்த அன்பு நிலையினை நமக்கு அருந்தமிழிலே பகிர்ந்துள்ளார்களே நம்முடைய மணிவாசக பெருமான். அப்பர் பெருமானும் சொல்லும் பொழுது, துன்பிலா அடியார் கூடி தொழுதெழுது ஆடி பாடும் அன்பலார் பொருளும் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்று சொல்வார்கள். எதையுமே ஒரு பொருளாக எம்பெருமான் மதிக்க மாட்டான். நாம எந்தெந்த பொருள் எல்லாமோ மதிக்கின்றோம், இந்த உலகத்து பொருளை எதையுமே அவர் மதிக்க மாட்டார். ஒரு பொருளாக மதிக்க அவர் தெரியும், அது அவருடைய சங்கல்பத்தின் வழி தோன்றியது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் நிலைபெறும். சிவசங்கல்பத்தினாலே அது ஒடுங்கி போகும், ஒடுங்கி போகும் சங்கார காலத்திலே அது ஒடுங்கி போய்விடும். அவ்வளவுதான் அந்த பொருள்கள்லாம். ஆகவே அவற்றையெல்லாம் எம்பெருமான் ஒரு பொருளாக கொள்ளவில்லை. எம்பெருமான் எதைத்தான் பொருளாக மதிக்கின்றார்? நாம் பொருளாக பல பொருட்செல்வங்களை மதிக்கின்றோம், உலக செல்வங்களை. ஆனால் எம்பெருமான் எதனை பொருளாக மதிக்கின்றார் என்று சொன்னால், மெய்யடியார்கள் வைத்துள்ளார்களே அந்த அன்பு, அந்த அன்பைத்தான் பொருளாக மதிக்கின்றார் சிவபெருமான் என்ற கருத்தினை அப்பர் பெருமான் அந்த திருவையாற்று பதிகத்திலே சொல்கின்றார்கள். நான்காம் திருமுறையிலே துன்பிலா அடியார் கூடி, அதாவது அவர்களுக்கு பற்று இல்லை, எனவே துன்பமும் இல்லை, உலகப்பற்றவர்களுக்கு இல்லை, துன்பமும் இல்லை, அப்படிப்பட்ட துன்பம் இல்லாத அடியார்கள் அவர்கள் ஞானிகள், இருவினை ஒப்பு வந்தவர்கள், இன்ப துன்பங்களை சமமாக கருதி இரண்டையுமே புறந்தள்ளி விடுபவர்கள், அதான் துன்பிலா அடியார் என்று சொன்னார். ஞானிகள் என்பது அங்கு பெறப்பட்டது. துன்பிலா அடியார் கூடி, அந்த அடியார்கள் பலரும் ஒருங்கு கூடி அன்பரோடு மரியன் சொன்ன மாதிரி அந்த அடியார்கள் ஒருவருக்கொருவர் இணக்கம் கொண்டு பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன்னு சொன்ன மாதிரி அந்த அடியார்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து தொழுது அழுது ஆடி பாடுகின்றார்கள். அந்த தொழுதல் அழுதல் ஆடுதல் பாடுதல் எல்லாம் என்ன? அன்பினுடைய வெளிப்பாடு. அந்த அன்பு இருக்கின்றதே, அதை தவிர எம்பெருமானுக்கு வேறு பொருள் என்று எதுவும் இல்லை என்றார். துன்பிலா அடியார் கூடி தொழுதெழுது ஆடி பாடும் அன்பலார் பொருளும் இல்லை ஐயன் ஐயாரனாக்கு என்று சொன்னார்களே. ஆகவே அந்த அன்பினை, அடியார்களுடைய அன்பினையே பொருளாக எம்பெருமான் மதிப்பதனால் அந்த அன்பு உள்ளவர்களுக்கு தன்னையே அனுபவ பொருளாக சிறந்த போகமாக வழங்குகின்றார். இன்ப கணமாகியவர் தன்னை வழங்குகின்றார், தந்தது உன் தன்னை என்றார். ஆகையினாலே அந்த அன்பு நம்மிடம் இருக்கும் என்றால், அந்த பேரன்பு மெய்யன்பு நம்மிடம் இருக்கும் என்றால், இன்றே அந்த அன்பு இருக்கும் என்றால், இன்றே அந்த முத்தி இன்பம் நமக்கு கிட்டும். அன்பு இன்று உண்டா? இன்று உண்டேன். முத்தி இன்பம் இன்று உண்டா என்று சொன்னார். இன்பில் இனிதென்றல், இன்பங்களெல்லாம் இனிது என்றல் என்று சொல்லப்படுகின்ற அந்த முத்தி இன்பம் இன்றுண்டேல், அன்பு இன்று உண்டேல் இன்றுண்டா, அந்த முத்தி இன்பம் இன்று உண்டா? ஏனென்றால் அன்பு நிலையே அது, அந்த பேரின்பமாவது அந்த இன்புறு நிலை என்று சொல்கின்றோமே, அந்த இன்புறு நிலை அந்த அதிகார தலைப்பு, அதான இன்புறு நிலை என்ற அந்த முத்தி இன்ப அனுபவமானது அன்பு நிலைதான். அன்பர்களால் அனுபவிக்கத்தக்க நிலையாக இருப்பதனாலே அந்த அன்பு உண்டு என்றால் அந்த முத்தி இன்பம் உண்டு என்று அருமையாக சொன்னார்கள். ஆகையினாலே அப்போ அந்த அப்ப நமக்கு முத்தி இன்பம் உடனே இன்றே வேண்டும் நினைக்கின்றோம். அந்த அன்பு இன்றே இருந்தால் முத்தி இன்பம் கிடைக்கும்னு சொல்லும்போது இன்று அன்பு, அந்த அன்பு இன்றே தோன்றிவிட்டால் இன்றே அந்த முத்தி இன்பம் கிடைத்துவிடும் என்று சொல்லும்பொழுது அப்ப நமக்கு தெரியுது, அது அரிது என்று தெரிகின்றது. முத்தி இன்பத்தின் அருமைப்பாடு அப்பதான் தெரிகின்றது. இப்ப அந்த அன்பு நமக்கு வரவில்லையே, ஒரு சமயத்திலே நமக்கு அன்பு வருகின்றது, ஆனால் அந்த அன்பு நிலைத்து நிற்பது அரிதாக உள்ளது. ஏன்னா மனத்தினுடைய தன்மை அப்படி, மனமானது அது ஒரு ஒன்றை விட்டு இன்னொன்றுக்கு தாவி செல்லக்கூடியது, பற்று வெகுவிதமாகி ஒன்று விட்டு ஒன்றனை பற்றி உழல் கிருமி போல பால் சிந்தை பெற்றனான் வெளியாக என்று சொல்லி நம்முடைய தாய்மாண்டிகள் குறிப்பிடுவார். ஒன்று விட்டு ஒன்று பற்றி உழல்கின்ற கிருமி போல, கிருமிகளாகிய சில பூச்சிகள் அப்படி ஒன்றிலிருந்து இன்னொரு தாவர மாறி தாவி உழல்கின்றது. அப்படிப்பட்ட நான் வெளியாக நின்னருள் பகர்ந்து மறியேன் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த பற்று இருக்கின்றதே, ஒன்றை விட்டு ஒன்று பற்றி கொண்டு தெரிதல் அது மனத்தினுடைய தன்மையாக இருக்கின்றது. ஆகவே அப்படி சிவசிந்தனையை விட்டு இன்னொன்றுக்கு இந்த மனமானது தாவிவிட்டால் அது சிவசிந்தனையை மறந்து விடுகின்றது. அப்படி மறக்கக்கூடியதுதான் மனம் என்பதை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் உடன்படுகின்றார். ஆனால் அந்த மனத்தினை நாம் மாற்றி ஆக வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். அந்த மறக்கக்கூடிய மனத்தினை மறக்கக்கூடாது, சிவசிந்தனையை விடக்கூடாது என்று வற்புறுத்தி அதை சிவநிலையிலே நிறுத்த வேண்டும். உயிரோ மனம், மனத்தின் வழி செல்லக்கூடியது, பொறிகளின் வழி செல்லக்கூடியது, அதுதான் உயிருக்கும் பிடித்தமாக இருக்கின்றது. ஆனால் உயிரை வற்புறுத்தி அதனை சிவநதியில்தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே வற்புறுத்தி மனத்தை சிவநதியிலே செலுத்த வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி திறப்பில் பெருமான் திருந்தடி கீழ் பிழையாத வண்ணம் பறித்த மலர்கோடு வந்துமை ஏத்தும் பணியடியோம் சிறப்பிடி தீவினை தீண்ட பெறாதிரு நீரகண்டம் என்று அவர்கள் ஆணையிட்டு அருள்கின்றார்கள். ஆகையினாலே அப்படி மனத்தினை நாம் வந்து சிவசிந்தனையில் மறவாமல் நிலைநிறுத்துவதும் நம்முடைய ஆன்மாவாகி நம்மையே வற்புறுத்தி சிவநெறியிலே நிலைபெறுத்துவதும் உடனடியாக கைகூடிவிடக்கூடியவை அல்ல, படிமுறையில் கைகூடக்கூடியது, அன்பர்களோடு அடியார்களோடு சேர்கின்ற அந்த பழக்கத்தினாலே வரக்கூடியது. சேர்ந்து அந்த வழிபாடுகளை புறவழிபாடு அகவழிபாடு என்று படிமுறையில் இயற்றித்தான் பேரன்பை பெருக்கி முத்தி பெற முடியும் என்றெல்லாம் நாம் அந்த அன்பு என்ற ஒரு கருத்து வரும்போதுதான் அப்ப முத்தி ஏன் நமக்கு அரிதாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த சிவபெருமானின் மீது அன்பு வைப்பது, மற்றவற்றின் மீது உள்ள பற்றை விட்டு விட்டு சிவபெருமான் மீது அனுபவிப்பது, அதுதான் இங்க எல்லாரும் சைவத்தில் ஒரு மனதாக சொல்வது. அதுதான் அது அரிது. ஆகவே மற்ற பற்றுகள் நீங்குவது அரிது. அந்த பற்றுகள் நீங்கினால்தான் சிவபெருமான் மீது முழுமையாக பேரன்பு வரும், அப்பொழுதுதான் வீடு பேர் கிடைக்கும் என்ற உண்மையைத்தான் இந்த குரட்பாவின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இந்த எட்டாம் அதிகாரமாகிய இன்புறு நிலை என்ற அதிகாரத்தை நிறைவு செய்து கொண்டு இனி ஒன்பதாம் அதிகாரமாகிய ஐந்தெழுத்து அருள்நிலை என்ற அதிகாரத்தை குருவர்களாலே சிந்திக்க இருக்கின்றோம். ஐந்தெழுத்து அருள்நிலை, அதாவது ஐவகைப்பட்ட திருவெழுத்தாகிய அருளினது முறைமை. ஐந்தெழுத்தாகிய அருளின் நிலை, ஐந்தெழுத்து நிலை என்று கூட ஆசிரியர் தலைப்பு வைக்கவில்லை, ஐந்தெழுத்து அருள் நிலை என்று வைத்தார்கள். அப்போ ஐந்தெழுத்தையே அருள் என்று குறிப்பிடுகின்றார்கள். நிரம்பலி தேசியருடைய உரை அவ்வாறு கூறுகின்றது. ஐந்தெழுத்தாகிய அருள் பாருங்க, நான்காம் அதிகாரத்தில் அருளது நிலை என்று தலைப்பு கொடுத்திருந்தார். அருளது நிலை, அதிலே சிவபெருமானுடைய திருவுருளை பற்றி விளக்கினார்கள். இங்க என்ன சொன்னார்கள், ஐந்தெழுத்து அருள் நிலை என்று சொல்கின்றார்கள். அப்போ முன்னால சொன்னது சிவபெருமானுடைய காதான்மிய சக்தியாகிய திருவருள், இங்க சொல்வது ஐந்தெழுத்து மந்திரம். இந்த அதிகாரத்தில் பத்து பாடல்களையும் ஐந்தெழுத்து மந்திரத்தை தான் சிறப்பித்து சொல்கின்றார்கள். அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தையும் என்ன சொன்னார்கள், அருள் என்று சொன்னார்கள். அதான் நாம் எண்ணி பார்க்க வேண்டியது. ஐந்தெழுத்தையும் அருள் என்றே சொன்னார்கள். ஏனென்றால் ஐந்தெழுத்திற்கும் திருவருளுக்கும் நாம் வேற்றுமை பார்க்கக்கூடாது. ஐந்தெழுத்தே நமக்கு திருவருளை வழங்கும். முத்தி எப்போது கிடைக்கும், திருவருளால் கிடைக்கும். அந்த திருவருள் ஞானாசிரியன் மூலமாக குருவருளாக வரும். ஞானாசிரியனை பெற வேண்டும் என்றால் சரியக்கிரயோகங்களை நாம் இயற்ற வேண்டும். சரியக்கிரயோகங்களை ஏற்ற வேண்டும் என்றால் தீக்கை பெற வேண்டும். தீக்கை வெற்றி நாம் என்ன செய்ய வேண்டும், ஐந்தெழுத்தை சிந்திக்க வேண்டும். கடைசியில் பார்த்து அங்கதான் முடியும். அப்ப அந்த ஐந்தெழுத்தினுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் சைவத்துக்குள்ளே ஒருவன் நுழைகின்றான் என்றால் நுழைவு தீக்கை பெற வேண்டும், அது சமய தீக்கை. அந்த நுழைவு தீக்கையாக சமய தீக்கையிலும் ஐந்தெழுத்து சிந்தனையே. சைவத்திலே அடியெடுத்து வைப்பவருக்கும் அஞ்செழுத்தே துணை. அது மேன்மேலும் வளர்ந்து கிரியை யோகம் போன்ற தொண்டுகளை இயற்றுவோரும் ஐந்தெழுத்தை சிந்திக்கின்றார்கள். அந்த சரிய கிரியவங்களையெல்லாம் நிறைவு செய்து ஞான நிலை அடையும் பொழுதும், அந்த ஞான நிலையிலே பழகும் போதும், ஞான நிலையினை பழகும் போதும் அஞ்செழுத்தே சிந்திக்கின்றார்கள். அதான் ஒன்பதாம் சூத்திர சொல்கின்ற அஞ்செழுத்து. அதுதான் விதி என்னும் அஞ்செழுத்தே. இந்த அஞ்செழுத்து என்ன? ஞான சாதம், ஞான வழிபாடு. அதான் முத்தியை மிகவும் நெருங்கிவிட்டார்கள், ஞான நெறியில் வழிபடுகின்றார்கள், வழிபட்டு முத்தியே பெறப்போகின்றார்கள். அப்படி ஞான நெறியிலே பயின்று முத்தி அடையத்தக்க நிலையிலே இருக்கும் பொழுதும் அஞ்செழுத்துதான். அந்த முத்தியை அடைந்த பிறகு இங்கே சீவன் முத்தராக இருக்கின்றார்களே, அவர்களுக்கும் அஞ்செழுத்து சிந்தனை அவசியம். ஆக ஒரு இலக்கை நோக்கி முதல் அடி எடுத்து வைக்கின்ற அந்த நுழைவு தீக்கை பெறுவதிலும் அஞ்செழுத்து சிந்தனை தான். முடிவான இலக்கை எய்தி சீவமுத்தனாக விளங்கிய பிறகும் அஞ்செழுத்தே துணையாக இருக்கின்றது என்றால் அந்த அஞ்செழுத்தினுடைய பெருமையை நம்மால் எடுத்து சொல்ல முடியாது. ஒவ்வொரு நிலையிலும் அஞ்செழுத்துதான். இடைப்பட்ட நிலைகளும் கிரியை யோகம், கிரியாகிய சிவபூசையிலும் யோகமாகிய அகப்பூசையிலும் பின்னால ஞான நிலையில் நின்று செய்யக்கூடிய அந்தரியாக பூசையிலும் எல்லாவற்றிலும் அஞ்செழுத்து. முடிந்த சிவப்பேறு பெற்று சிவன் முத்தனாக திகழும் போதும் அஞ்செழுத்து சிந்தனை. ஆகவே அந்த அஞ்செழுத்தை அருள் என்று கூறினார்கள் என்றால் அந்த அஞ்செழுத்து தான் நம்மை அருளோடு சேர்ப்பிப்பது என்பதிலே ஐயப்பாடே கிடையாது. அதான் அருளை சொல்லக்கூடிய இடங்களெல்லாம் அஞ்செழுத்தை சொல்வார்கள். கோத்திரங்களை பார்த்தால் அவருக்கு தெரியும், கோத்திரமும் சாத்திரமும் ஒரே கருத்து தான், முரண்பாடு கிடையாது. முரண்பாடு தோன்றினால் நமக்கு நம்முடைய தவக்குறைவால் தோன்றுகின்றது. தக்கவர்களை அணுகி அந்த முரண்பாட்டை நாம் தான் கலைந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு உரை அளவை தான் மிகவும் பிரதானமானது. ஆகம அளவை சாத்திரங்கள் சொல்கின்றன என்பதனாலே மட்டுமே நாம் உடன்படலாம். ஆனால் நமக்கு தோன்றுகின்ற ஐயங்களை களைவதற்குத்தான் அனுமான அளவை வைத்திருக்கின்றார்கள். இந்த செய்தி மாபாடியத்திலே மாதவ சிவஞானிகள் கூறுவது. ஆகையினாலே போத்திரங்களை நாம் கண்ணுற்றோம் என்றால் ஒரு உண்மையினை உணரலாம். எம்பெருமானுடைய திருவடியை சொல்லக்கூடிய இடங்களிலே அஞ்செழுத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் எம்பெருமானுடைய திருவடி என்பது என்ன? அவன் திருவருள் தான், திருவருளை தான் திருவடி என்கின்றார்கள். அந்த நிலையிலே வைத்து அஞ்செழுத்தை சொல்லியிருக்கின்றார்கள் சோத்திரங்களிலே. அதனாலதான் அந்த அஞ்செழுத்துக்கும் எம்பெருமான் திருவடிக்கும் திருவருளுக்கும் வேற்றுமையிலே. ஆகினாலே இங்கு அஞ்செழுத்தை சொல்லும்பொழுது அஞ்செழுத்தாகிய அருள் என்றே சொன்னார்கள். அஞ்செழுத்து அருள் நிலை என்று சொன்னார்கள் சோத்திரங்களிலே. அதற்கு நாம் சான்று பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம் என்ற அரிய நூல் ஒன்றினை செய்துள்ளார்கள். பதிகம் 10 பாடல்கள் தான். ஆனால் அந்த 10 பாடல்களிலே ஒவ்வொரு பாடலும் சைவ சித்தாந்தம் பயில்வோருக்கும் பயின்று ஒரு பெருநிலையினை அடைந்தோருக்கும் எல்லோருக்கும் மிக மிக இன்பம் செய்வதாக அமைந்துள்ளது. மிகச்சிறந்த நூலாகும். அந்த அகிலாண்டேஸ்வரி பதிகத்திலே ஒரு பாடலிலே அவர்கள் சொல்வார்கள், எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கீழான நிலையிலே அடியேன் இருந்து வருகின்றேன், நீதான் உய்யக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள். முன்னை மலம் என்ற என்னும் ஒரு பேய் பிடித்து, முன்னை மலம், முன்னை என்பது அனாதியை குறிக்கும், அனாதி மலமாகிய ஆணவ மலம், அது பேய், அதன் வசத்தில் தான் நம்ம வச்சிருக்கோம். முன்னை மலம் என்னும் ஒரு பேய் பிடித்து இருவினை முதிர்ந்த வெறி அரவு சுற்றி, இருவினையாகிய இரண்டு முதிர்ந்த அரவுகள் சுற்றி வளைத்துக் கொண்டன. முன்னை மலம் என்னும் ஒரு பேய் பிடித்து இருவினை முதிர்ந்த வெறி அரவு சுற்றி முடியாத பிறவி கடற்குள் வீழ்ந்து ஆசை எனும் மூண்ட சுழி வந்தவிழ்த்த. அதாவது ஒரு கடல்ல விழுந்தவன் அதிலிருந்து கரையறான்னு நினைச்சா அதுல ஒரு சுழி ஏற்பட்டது என்றால் அந்த சுழி மேலும் மேலும் அந்த கடலுக்குள்ளேயே அவனை தள்ளிவிடும். அதுபோல பிறவியிலிருந்து கரையற வேண்டும் நினைச்சா ஏதாவது ஒரு ஆசை, உலகத்திலுள்ள எந்த பொருள் மீதாவது ஒரு ஆசை வந்து மீண்டும் நம்மை பிறவியிலே தள்ளிவிட்டுவிடும். எனவே முடியாத பிறவி கடற்குள் வீழ்ந்து ஆசை எனும் மூண்ட சுழி வந்து அமிழ்த்த, மின்னணைய மாதரனும் மகரமியின் ஒருபுறம் விழுங்க, ஐம்பொறிகளான விரல் சுறா ஐந்து வந்து எங்கனும் இழுக்க, நான் வீணிலே நைவதானேன், இப்படி இந்த பிறவி கடலுக்குள்ளே தத்தளித்துக் கொண்டு இரு வினைகளாகிய அறவத்தினாலே சுற்றப்பட்டு ஐம்பொறிகளாகிய சுறாமீன்கள் ஒவ்வொரு பக்கம் என்னை இழுக்கவும் அல்லல் படுகின்றேன். ஆனால் எனக்கும் ஒரு அடைக்கலம் உள்ளது, அந்த ஒரே ஒரு அடைக்கலம் தான் உன்னுடைய திருவடிதான் என்று சிவசக்தியினை போற்றுகின்றார்கள். பொன்னணைய நின் அடி தாமரை தலமலால் புகலிடம் பிரிது காணேன். உன்னுடைய பொன் போன்ற தாமரை திருவடிகளை தவிர வேறு புகலிடம் அடியனுக்கு இல்லை என்று சொல்லி பிறவிக்கடலில் இருந்து கடப்பதற்கு ஒரு தெப்பமாக உதவுவது இறைவனுடைய திருவடி என்று இங்கே மணிவாசக பெருமான் குறிப்பிடுகிறார். நம்முடைய சிவஞான சுவாமிகள் குறிப்பிடுகின்றார்கள். மணிவாசக பெருமான் அருளி செய்தல் ஒரு பாட்டை அடிவற்றித்தான் இந்த பாட்டை அருளி செய்தார் என்பது நாம் உணர முடியும். திருவாசகத்திலே தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து, பவ்வம் என்றால் கடல் தான், பிறவிய கடல் என்றே கூறுகின்றது திருவாசகம். இதை அடிவற்றித்தான் சிவஞான சுவாமிகளும் பாடியுள்ளார்கள். தனியனேன் பெரும்பிறவி பவ்வத்து எவ்வ தடந்திரையால் எற்றுண்டு, பெரும்பிறவியாகிய கடலுக்குள்ளே அடியேன் மாட்டிக்கொண்டு எவ்வ தடந்திரையால் துன்பமாகிய பெரிய அலையினாலே நான் அடிக்கப்பட்டு பற்றொன்றின்றி வேறு அந்த அலை அங்கெங்கும் துன்ப அலைகள் என்னை அடிக்கின்றன, வீசி எரிகின்றன, எனக்கு பற்றுக்கோடே இல்லை. கனியநேர் துவர்வாயர் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு பெண்களாகிய வலிய காற்றாலே கலக்கப்பட்டு காமமாகிய சுறாமியினுடைய வாயிலே சிக்கிக்கொண்டு இருக்கின்ற எனக்கு ஒரே புனையாக தெப்பமாக உதவுவது எது என்று குறிப்பிடுகின்றார்கள். அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை என்று குறிப்பிடுகின்றார்கள். அஞ்செழுத்துதான் எனக்கு அங்கு புனையாக உதவுகின்றது. அந்த பிறவி கடலிலே பற்றாகிய உலகப்பற்றாகிய சுறாவினுடைய வாயிலே சிக்கி தவிக்கின்ற எனக்கு அதிலிருந்து